പുതിയതൊരു സാമ്രാജ്യം. കാബൂൽ നഗരെ ചേർന്നവർ പുകഴ്പെട്ട ജ്യോതിടർ മഹമ്മദ് ഷെരീഫ് ഡൽഹിക്ക് വന്ന് ബാബറുടൻ തങ്ങിയിരുന്ന അവർ സറ്റേ ധർമ്മസങ്കടത്തുടൻ തൻ വെണ്മയാണ് താടിയെ നീവിവിട്ടുകൊണ്ടതെ ഗവനിത്ത ബാബർ, എന്ന വിഷയം വെളിപ്പടയാക ചൊല്ലുങ്ങൾ എന്നാർ. തൊണ്ടയെ കനത്തുകൊണ്ട് അന്ന് മുതിയ ജ്യോതിടർ, ബാദുഷാ, സഹനം സരിയില്ലേ? വാനിൽ നാൾതോറും മേർക്കേ ചെവ്വായ് തരികരുത്. ആകവേ അന്ത ദിശയിൽ മന്നർ പയണം മേർക്കൊള്ളുവതോ പോരുക്ക് ചെൽവതോ ഉചിതമല്ല എൻപത് എൻ കരുത്ത് എന്ന് തയക്കത്തുടൻ കൂറ,
അപ്പടിയാ, സരി, നിങ്ങൾ പോകലാം എന്ന് ഉടനെയേ ഇറുക്കിയെ വിട്ട് എഴുന്ന ബാബറിൻ മുഖത്തിൽ ഏക എരിച്ചൽ തെരിഞ്ഞത്.
ഇതർക്കുൾ അമച്ചർകൾ നെരുങ്ങി, വെളിയേ നം പടവീരർ തങ്ങൾക്കാ കാത്തു നിൽക്കാർ അരസേ, തവര എന്ന് ഇളുക്ക കേൾവിക്കുറിയുടൻ നിമിർന്ന് പാർത്താർ ബാബർ. പ്രഥമ സേനാധിപതി തലകുനിന്നവാറ് തുടർന്നാർ, ബാദുഷാ, നം വീരർകൾ ഉടനെ കാബൂൽ തുമ്പ വേണ്ടും എന്ന് വരുമ്പുകാർ. ഡൽഹിയൻ പർവനിലെ അവർ ഉടമ്പുക്ക് ചറ്റും ഒത്തുകൊള്ളവില്ല. വെയിലിൽ ഉടലെല്ലാം എരികതാം. ഇന്ന സമയത്തിൽ ഇന്നൊരു യുദ്ധം എങ്കിൽ നെനപ്പേ അവർ കോപത്തെ ഏർപ്പെടുത്തുകൃത്. തവര നമ്മെ നോക്കി വന്നുകൊണ്ടിരിക്കും രാജപുത്രർ, മാവീരർ, ഉയരെ തുച്ഛമാക കരുതുപവർ. യാർ ഇപ്പോൾ പോയി അവർ മോദിക്കൊണ്ടിരുപ്പത് എന്നെല്ലാം നം വീരകളുടെ പുലമ്പലുകൾ. സേനാധിപതിയെ കയ്യമർത്തിയ ബാബർ നേരാക തൻ പടവീരകളെ നോക്കി നടന്നാർ. ബാബറെ കണ്ടവുടൻ എഴുമ്പിയ ആറവാരത്തിൽ അവളവ് ഉത്സാഹമില്ല. അതെ സട്ടേ ചെയ്യാതെ ബാബറിൻ കമ്പീരമാണ് കുരൽ അണിവകുത്ത് നിന്ന പോർവീരകളുടെ ഒലിക്ക ആരംഭിച്ചത്.
അർമ്മ സഹോദരങ്ങളെ, ഒരു കാലത്തിൽ സാമർക്കണ്ട് നഗരെ കൈപ്പറ്റ വരുമ്പിനേ നാൻ പിറകു ചീനാവെ വെറ്റിക്കൊള്ളും എണ്ണം എനക്ക് ഏർപ്പെട്ടത്. ആനാൽ ആണ്ടവൻ സിത്തം വേറു വിധമാക ഇരുന്നത്. അതൻപടി എത്തനയോ സിരമങ്ങളെ കടന്ന് അല്ലാഹ് കരുണയാൽ എതിരികളെ വെന്ന് ഇന്ന് ഇന്ത്യ നാട്ടിലേ കാലുണ്ടിരിക്കോം നാം. അപ്പടി ഇരുക്ക എന്ത ഒരു പെരിയ കാരണമും ഇല്ലാമൽ നം കടമയെ കൈവിട്ട് തുമ്പി പോവത് ന്യായമാ? ആണ്ടവൻ കട്ടളയെ മീറുവതർക്ക് നാം യാർ? ഡൽഹി സുൽത്താനിന് പെറും പടയെയേ വെറ്റി കണ്ടവർ നിങ്ങൾ. വെറും ആവേശത്തുടൻ വന്നുകൊണ്ടിരിക്കും ഏതോ ഒരു രാജപുത്ര പടയെ കണ്ട് അഞ്ചുവതർക്ക് നാം വെട്കപ്പെട വേണ്ടാമാ? അപ്പടിയേ നാം ഭയന്നുകൊണ്ട് തുമ്പി ഓട്ടമെടുത്താൽ ഉലകിൻ പല പകുതികളെ ആണ്ടുവരും മറ്റ മന്നർകൾ നമ്മെ പറ്റി എന്ന് നനപ്പാർകൾ. പിറക്കും പോതേ നിശ്ചയമാകും ഒരു വിഷയം, മരണം മട്ടുംതാൻ. വാഴ്க்கை എന്നും വിരുന്നിൽ അമർകവൻ കടൈസിയാക മരണം എന്നും ബാനത്തെ അരുന്തിയേ തീര വേണ്ടും. ആനാൽ അന്ന മരണം മേന്മയാക ഗൗരവമാക അല്ലവാ നികഴ വേണ്ടും? ഇറന്ന പിറകു ഇവനല്ലവാ വീരൻ എന്നല്ലവാ ഊർ ഉലകം നമ്മെ പുകഴ വേണ്ടും? വാഴും വരെ നം കടമയെ ചെയ്വോം. അതുതാൻ ആണ്ടവൻ നമുക്കിട്ട ആണൈ. കടമയെ ചെയ്യുമ്പോൾ വെറ്റി അല്ലത് വീരമരണം അടൈന്താൽ അതെ ഏറ്റക്കൊള്ളവോം. ആണ്ടവൻ ഒരുവനേ നിരന്തരം. യാർ വേണ്ടുമാനാലും കാബൂൽ തുമ്പുങ്ങൾ. நான் ஒருவனாக இங்கே இருந்து வாழேந்தி போர் புரிவேன். அது மட்டுமல்ல, மது அருந்துவதில் எனக்கு எவ்வளவு ஈடுபாடு உண்டு என்பதை நீங்கள் அறிவீர்கள். இதோ இறைவனின் கட்டளையை முழுமையாக நிறைவேற்றும் வரை மதுவை நான் தொடமாட்டேன். இது சத்தியம்
என்று உணர்ச்சி பங்கம் முழங்கிய பாபர் தன் மதுக்கோப்பைகளையும் ஜாடிகளையும் தருவிக்கச் செய்து அவற்றை அங்கேயே அணிவகுத்து நின்ற படைக்கு எதிரே போட்டு தூள் தூளாக உடைத்தெறிந்தார். ஜாடி ஜாடியாக மது ஆறாக கீழே மண்ணில் கொட்டப்பட்டது. பிரமித்து நின்ற படைவீரர்களின் இரத்த நாளங்களை பாபரின் உரை முறுக்கேற்றியது. அவர்கள் உணர்ச்சி மயமாக எழுப்பிய அல்லாஹு அக்பர் என்ற முழக்கம் மைதானத்தில் எதிரொலித்தது.
புனித குர்ஆன் மீது ஆணை, கிளம்பட்டும் நம் படை, எதிரிகளை புறங்காட்டுவோம்
என்று கர்ஜித்தார் பாபர். ஏக காலத்தில் ஆரவாரத்தோடு உயர்த்தப்பட்ட வாட்களும் வேல்களும் வெயிலில் தகதகக்க கோட்டை கதவுகள் திறக்க பாபர் மற்றும் இளவரசர் ஹுமாயூன் தலைமையில் எதிரிகளை சந்திக்க புறப்பட்டது முகலாய படை. உடலங்கும் 80 விழுப்புண்கள், ஒரு கண்ணில் பார்வையின்மை, இடது கையில் சுவாதீனம் குறைவு, சற்று விந்திய நடை, இதெல்லாமே பல போர்களில் பெற்ற வீரப்பரிசுகள். ஆனால் குதிரையில் வாளேந்தி அமர்ந்தாலோ ஒரு பறக்கும் எரிமலை, இதுதான் சித்தூர் அரசர் மாவீரர் ராணா சங்கா. அவர் தலைமையில் இன்றைய போபால் அருகே உள்ள சந்தேரி நாட்டு மன்னர் மெதினிராய், பானிபட் போரில் மறைந்த இப்ராஹிம் லோடியின் சகோதரர் முகமது லோடி மற்றும் சில இந்து முஸ்லிம் குறுநில மன்னர்கள் அணிவகுக்க, அவர்கள் பின்னால் 120 தளபதிகள், 80,000 குதிரை வீரர்கள், 500 யானைப்படை வீரர்கள் பாபரை எதிர்த்து மொத்தமாக களத்தில் நின்றனர். கிபி 1527 ஆண்டு மார்ச் 16 தேதி ஆக்ராவிற்கு மேற்கே 20 மைல் தொலைவில் உள்ள கன்வா என்ற கிராமத்தில் பானிபட் யுத்தத்தை அடுத்து இப்போது இன்னொரு மாபெரும் போர் துவங்கியது. இந்த முறை தன் பீரங்கிகளுக்கு லாகவமாகச் சுழலும் சக்கரங்களை பொருத்தியிருந்தார் பாபர். அங்குமிங்கும் இடம் மாறி மாறி அணிவகுத்த பீரங்கிகளிலிருந்து கிளம்பிய குண்டுகள் எதிரிகளிடையே பெருத்த சேதத்தை விளைவித்தது. முதலில் ஹுமாயுனையும், பாபரின் மைத்துனரான மஹூதி குவாஜாவையும் முன்னணியில் தலைமை தாங்கி போரை நடத்த அனுப்பிய பாபர் போர் உச்சகட்டத்திலிருந்த சமயம் பார்த்து ஒரு அதிரடி படையுடன் குகையிலிருந்து புறப்பட்ட சிங்கத்தைப் போல எதிரிகளிடையே பாய்ந்தார். இது கண்டு மேலும் உற்சாகத்துடன் போரிட்ட பாபரின் வீரர்கள் விரைவில் வெற்றி கோப்பையை பாபருக்கு அளித்தனர். பானிபட் யுத்தத்தை விட சற்று ஆவேசமாக நடந்த யுத்தம் முடிய மொத்தம் 10 மணி நேரமானது. வட இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு ராஜபுத்திர குடும்பமும் ஒரு ஆண்மகனையாவது கன்வா கிராமத்தில் நடந்த இந்த யுத்தத்தில் இழந்ததாக வரலாற்றில் கூறப்படுகிறது. இரத்த காயங்களோடு யுத்த களத்திலிருந்து தப்பித்த ராணா சங்கா மனமுடைந்து ஓராண்டுக்கு பிறகு எங்கோ அனாதை போல இறந்ததாக தகவல். காஜி என்று பாபர் அழைக்கப்பட்டது இந்த போருக்கு பிறகுதான். காஜி என்றால் புனித போரில் வென்ற வீரர் என்று பொருள். யுத்த களத்தில் பாபரின் படை ஒரு மேடை அமைத்து அதன் மீது கற்களையும் ராஜபுத்திர வீரர்களின் தலைகளையும் கொண்டு பெரியதொரு பிரமிட் அமைத்து தங்கள் வெற்றியை கொண்டாடினார்கள். தலைநகர் திரும்பிய பாபர் முதல் வேலையாக செவ்வாய்க்கிரகத்தை காட்டி பயமுறுத்திய அந்த ஜோதிடரை நாடு கடத்தினார். அப்போதும் பெருந்தன்மையோடு கிராஜடி மாதிரி அவருக்கு பாபர் 100,000 ரூபாய் தந்தது வேறு விஷயம். போரில் வெற்றி கொடி நாட்டி டெல்லிக்கு பாபர் திரும்பிய பிறகு இளவரசர் ஹுமாயூன் காபூலுக்கு வடமேற்கே உள்ள பதாக்ஷான் பிரதேசத்தை நிர்வகிக்க அனுப்பப்பட்டார். மகன்கள் காம்ரான் காந்தாரத்தையும் அஸ்காரி முல்தானையும் கடைசி மகன் ஹிண்டால் காபூலையும் நிர்வகிக்க படைகளுடன் அனுப்பப்பட்டார்கள். கன்வா யுத்தம் முடிந்து 9 மாதங்கள் கழிந்தன. மறுபடி போர் முரசுகளின் ஒலி எழும்பியது. ராணா சங்காவின் விசுவாசமான நண்பரான சந்தேரி மன்னர் மெதினிராய் சுதாரித்துக் கொண்டு பாபரை எதிர்த்து ஆவேசத்துடன் போர் முழக்கம் செய்தார். உடனே கிளம்பிச் சென்ற பாபரின் படை கன்வா போரில் தப்பிச் சென்ற மெதினிராயின் சந்தேரி கோட்டையை முற்றுகையிட நடந்தது இன்னொரு முனைப்பான யுத்தம். இந்திய போர் முறைகளை பற்றி புரிந்து கொண்டு விட்ட பாபரின் படையை ராஜபுத்திர படையால் வெகுநேரம் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. கடைசியில் கோட்டைக்குள் பின்வாங்கிய ராஜபுத்திர படை வெகுநேரம் வெளியே வராததால் புருவங்களை உயர்த்திய பாபர், உள்ளே நுழைந்து கோட்டையை கைப்பற்றுங்கள் என்று கர்ஜித்த போது பாபரை பிரமிப்பிலும் திகைப்பிலும் ஆழ்த்திய அந்த நிகழ்ச்சி நடந்தது. திடீரென்று கோட்டைக்குள்ளிருந்து நெற்றியில் சிவந்த திலகங்களுடன் பிறந்த மேனியுடன் கைகளில் வாட்கள் பளிரிட ராஜபுத்திர வீரர்கள் சாரி சாரியாக வெளியே பெருங்கோஷத்துடன் ஆவேசமாக பாய்ந்து வந்தனர். என்ன இது என்று குழம்பிய பாபரிடம் ராஜபுத்திரர்களை பற்றி ஓரளவு தெரிந்த தளபதி ஒருவர் பணிவோடு கீழ்கண்டவாறு விளக்கினார். போரில் இனி தோல்வி உறுதி என்கிற நிலை ஏற்படும் மாத்திரத்தில் இந்த ராஜபுத்திரர்கள் தங்கள் குடும்பங்களின் மானத்தை காக்க வேண்டி தாய் மனைவி குழந்தைகளை வாழைப்பாய்ச்சி கொன்றுவிட்டு தங்கள் போர் உடைகளை களைந்து விடுவார்கள். அந்த கணமே உயிர் தியாகத்திற்கும் வீர சொர்க்கத்திற்கும் அவர்கள் தயாராகிவிட்டார்கள் என்ற அர்த்தம். ராஜபுத்திர இனத்தின் சம்பிரதாயம் அது. இனி இவர்களுடைய உயிரற்ற உடல்களை மிதித்துக் கொண்டுதான் நாம் கோட்டைக்குள் நுழைய முடியும். இது அல்லவா வீரம் என்று பிரமித்து போனார் பாபர். அதைத் தொடர்ந்து ஹோவென்று குரலெழுப்பியவாறு வாளை சுழற்றி கொண்டு வந்த ராஜபுத்திர வீரர்கள் வரிசையாக பாபரின் படை வீரர்களின் வாட்களுக்கும் பீரங்கிகளுக்கும் துப்பாக்கிகளுக்கும் இரையாகி வீர சொர்க்கம் புகுந்தார்கள். ஆரவாரத்துடன் சந்தேரி கோட்டையை கைப்பற்றி வெற்றி கொடி ஏற்றியது பாபர் படை. அகமது ஷா என்பவரை சந்தேரிக்கு கவர்னராக்கிவிட்டு அங்கே நகரில் மாட்டுத் தொழுவங்களாக மாற்றப்பட்டிருந்த பல மசூதிகளை புதுப்பித்து தந்த பிறகு ஊர் திரும்பிய பாபர் 1 மாதம்தான் ஓய்வெடுக்க முடிந்தது.
பீகாரிலிருந்து கிளம்பிய முந்தைய லோடி வம்சத்தைச் சேர்ந்த ஆப்கானிய குர்நில மன்னர்கள் ஒருங்கிணைந்து ஒரு படையுடன் பாபரை எதிர்த்து நின்றனர். கங்கையின் குறுக்கே தற்காலிகமாக பாலம் கட்டி நதியை கடந்த பாபரின் படை அயோத்தி வரை ஆப்கானிய எதிரிகளை துரத்திச் சென்று முறியடித்தது. அயோத்தியில் பாபர் மசூதி கட்டப்பட்டது இந்த போருக்கு பிறகுதான். பிறகு வங்காளமும் பாபரின் வாழ்முனையில் பணிந்தது. இதற்கு பிறகு வட இந்தியா முழுவதிலும் ஒரு விஸ்தாரமான முகலாய சாம்ராஜ்யம் உருப்பெற்றது.